بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما إمام أبو جعفر طحاوي رحمه الله அவர்களுடைய நூலில் இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய விசேஷமான சிறப்புகளை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது என்ற பாடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்ற சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை இரட்சிப்பதற்காக அல்லது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை இரட்சிப்பதற்காக நபியை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு பெரிய நீர் தடாகத்தை கொடுப்பான். அந்த நீர் தடாகத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு நீர் பருக கொடுப்பார்கள். அந்த ஹதீஸை நாம் படிக்கும் பொழுது அந்த நீர் தடாகம் என்பது ஐலா என்ற ஊரிலிருந்து சன்னா என்ற ஊர் வரை அதனுடைய நீளம் இருக்கும் என்பதாக படித்தோம். அந்த ஐலா என்ற நகரம் இன்றைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், சன்னா என்பது யமனில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த இரண்டுக்கும் இடையிலே 2175 கிலோமீட்டர்கள் இடைவெளி. நேற்று 1000 சொச்சன்னு சொன்னோமா, அது தப்பு, அது வேற ஒரு விஷயத்துக்குள்ளது. ஐலாவுக்கும் சனாவுக்கும் இடையில 2175 கிலோமீட்டர்கள் இடைவெளி. அவ்வளவு பெரிய ஹவுதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பான். மக்கள் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. சரி, இதில் இன்னும் பல விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றன. அதற்கு முன்பாக இந்த ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்த வரும்போது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சில மக்கள் வருவார்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, மக்களில் எனது தோழர்கள் சிலரை அழைத்து வரப்படும், அப்போது மலக்குகள் அவர்களை விரட்டுவார்கள். நான் கேட்பேன், எனது தோழர்களாயிற்றே, நீங்கள் ஏன் விரட்டுகிறீர்கள் என்று. அதற்கு வானவர்கள் பதில் சொல்வார்கள். அந்த பதில தான் நம்ம ஹதீஸுடைய அறிவிப்பில் பார்க்கும்போது மூன்று விதமாக அறிவிக்கப்படுகிறது. ஒன்று, லம் யசாலு முர்தத்தீன் அல்லது மசாலு இர்தத்து, அவர்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பிக் கொண்டே இருந்தார்கள் அல்லது தங்களுடைய குதிங்கால்களின் மீது அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள், குதிங்க வந்தது மாதிரியே ரிவர்ஸ் பேக் போயிட்டாங்க. அல்லது மூன்றாவது ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு பிறகு அவர்கள் புதுமை செய்ததை, மார்க்கத்தில் புதுமை செய்ததை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நபியை நீங்கள் அறியமாட்டீர்கள். இந்த மாதிரி மூன்று அறிவிப்புகளை நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சஹாபாக்களை கண்ணிய குறைவாக பேசுவதற்கு சிலர், குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய சிலர் துணிகிறார்கள். அது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை தான் நம்ம நேற்று விவரமாக பார்த்து கொண்டு வரும் பொழுது, கடைசியாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதே போல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பிதாத் செய்தவர்கள் என்பதாக இந்த மக்கள் பழிகூறியதை நம்ம பார்த்தோம். அதில் சொல்லும் பொழுது உஸ்மான் பிதாத் செய்தார்கள் என்று கூறிவிட்டு, பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஆதான் தான் கொடுக்கப்பட்டது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஆதான சொல்ல வச்சாங்க, அதுக்கு பிறகு மிம்பரில் உட்கார்ந்தவனும் ஒரு அதான் சொல்ல வச்சாங்க, ரெண்டு அதான் செஞ்சிட்டாங்க உஸ்மானு, பிதத்து செஞ்சவர் என்பதாக இந்த மக்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே பழி போடுறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒன்று, அதான் என்பதை இந்த மக்கள் விளங்கலை. இவங்களுடைய மார்க்க அறிவின் பலவீனம், அதை வைத்து கொண்டு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே பழி சொல்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு நம்ம நேற்று சொன்னோம், எவ்வளவு பெரிய உயர்ந்த சஹாபி என்பதாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு குல்சூமையும் அதே போல ருக்கையாவையும் ஒருவர் பின் ஒருவராக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார்கள். முதல்ல உம்மு குல்சூம், அதுக்கு பிறகு ருக்கையா, அவங்களும் இறந்து போயிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எனக்கு 40 மகள்கள் இருந்தாலும் சரி, நான் ஒருவர் பின் ஒருவராக உஸ்மானுக்கு மனம் முடித்து கொடுத்து கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் வச்சுருந்தாங்க. சொர்க்கம் கடமையான சஹாபி என்பதாக அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சஹீஹுல் புகாரியில் உஸ்மானுடைய சிறப்புங்கிற பாடத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். சரி, சுருக்கமாக விஷயத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட ஒரு சஹாபியின் மேலே பிதாத்வாதி என்று சொல்லி அவங்கள இந்த ஹதீஸுக்கு கீழே கொண்டு வந்தால் எவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டு இது. இந்த ஒரு ஹதீஸுக்கு நீங்கள் விளக்கம் சொல்கிறேங்கிற பேரில் உஸ்மானை பற்றி வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நீங்கள் அப்போ நிராகரிக்கிறதாக, அந்த ஹதீஸுகளை வந்து புறக்கணிக்கிறதாயிடும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படாத வகையில் விளக்கம் சொல்லணும். அதுக்கு பேர் தான் விளக்கங்கிற பேர். ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நிராகரிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விளக்கமா? அதுக்கு பேர். அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முத்தவாத்திராக அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் பல நூறு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள், அதை அந்த ஹதீஸுகளை எல்லாம் நிராகரிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹுவங்கள ஹவ்துல் கௌசர்லேருந்து ரசூலா புறக்கணிச்சிட்டாங்க, விரட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, மஹாதல்லா. அப்போ என்ன ஆச்சு? அவர்கள் சொர்க்கவாசி, ஷஹீது, அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முன்கூட்டியே மன்னித்து விட்டான். பத்ரு சஹாபி அவங்க, உஹது சஹாபி, பைஅத்து ரிதுவானுடைய சஹாபி, அக்கப் அதே போல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போரில் சொன்ன சிறப்பு, அவ்வளவு சதகா செஞ்சதுக்கு பிறகு மிம்பரில் ஏறி உஸ்மானுக்கு துவா செய்கிறதுக்காக வேண்டிய ரசூல்லா மிம்பரில் இருந்து மாதா அலா உஸ்மான மிம்பாத், இதுக்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அவர் மீது தப்பாகாது, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? புரியுதாங்க இல்லையா? முட்டாள்தனமான விளக்கம். அப்போ நீங்கள் என்ன புரியணும்? ஒன்று, சஹாபாக்கள்லாம் யார், அவங்களுடைய செயல்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது. மூன்றாவது, அதான் என்றால் என்ன. இந்த மூன்றுக்கும் விளக்கம் தெரியணும். புரியுதா? சஹாபாக்கள் என்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்கத்தை படித்தவர்கள். தாங்கள் ஒரு செயலை செய்யும்போது, சஹாபாக்கள் ஒரு செயலை செய்யும்போது, நல்லா கவனிங்க, இது ரொம்ப உங்களுக்கு தேவையான பாடம். நீங்கள் எங்கே வேணாலும் இந்த பாடத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சஹாபாக்களை எதிர்த்து பேசக்கூடிய, சஹாபாக்களை மறுத்து பேசக்கூடிய, சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய, சஹாபாக்களை புறக்கணிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் எல்லாருக்கும் இந்த பதில் உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு உதவும். நேரான பாதையில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டால், சத்திய பாதையில் நீங்கள் இருக்கணும், மூத்து உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் வரணும்னு விருப்பப்பட்டால், இந்த அடிப்படையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு சஹாபி ஒரு செயலை செய்வாரையானால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த செயல் ஏற்கனவே மார்க்கத்தில் பாவம் என்று அறியப்பட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த சஹாபியும் நியாயப்படுத்த மாட்டார், நம்மளும் நியாயப்படுத்த மாட்டோம். புரியுதா? விளங்கலை? ஏற்கனவே மார்க்கத்தில் பாவம் என்று அறியப்பட்ட ஒன்றாக இருக்குமேனால் அது அந்த சஹாபியும் செஞ்சாலும் நியாயப்படுத்த மாட்டார், நான் செஞ்சது சரின்னு சொல்லி. மனிதர்கள் தானே தப்பு செய்வாங்க, புரியலையா உங்களுக்கு? நபிமார்கள் மட்டும்தான் பெரும்பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முட்டாள்கள் சஹாபாக்களை பற்றி நம்ம பேசும்போது பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை கொண்டு போய் ரசூல் ஸ்தானத்தில் வச்சிடறாங்கிறாங்க. மஹாதல்லா, நம்ம ஒரு காலம் அப்படி சொல்லலை. நபியுடைய ஸ்தானம் என்பது வேறு, சஹாபியுடைய ஸ்தானம் என்பது வேறு. நபி தவறிலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்களால் தவறு செய்ய முடியாது, தவறு செஞ்சாலும் அல்லாஹ் உடனே பாதுகாத்துருவான். புரியுதா? அவங்களுடைய தவறை சுட்டி காட்டிடுவான். சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள், நம்மளை மாதிரி மனிதர்கள். அவர்களிடத்திலிருந்து தவறுகளும் நிகழலாம். புரியுதா? அது ஏற்கனவே பாவம் என்று அறியப்பட்டதாக இருக்குமேனால் அது அந்த சஹாபியும் நியாயம் காண மாட்டார், நம்மளும் நியாயம் காண மாட்டோம். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சஹாபி மது அருந்திய நிலையிலே கொண்டு வரப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அடித்தாங்க. முடிஞ்சா? புரியுதா உங்களுக்கு? அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சஹாபி ஜினா செய்ததாக பிடிக்கப்பட்டார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றினார்கள். புரிஞ்சா? அப்ப இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டதுனால சஹாபியுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமா என்று கேட்டால், நல்லா கவனிச்சுங்க, ரசூல்லாவுடைய வாழ்நாளிலேயோ அல்லது ரசூல்லாவுக்கு மௌத்தானதுக்கு பிறகோ நல்லா கவனிக்கணும். ரெண்டு பாவம் சொன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி இன்னும் சில ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில சஹாபாக்கள் மூலமா நிகழ்ந்தது, அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப பொதுவாகவே ஒரு மூமின் பாவம் செய்து விட்டால் நம்ம என்னங்க ஆதரவு வைப்போம்? அல்லாஹ் அவனை தண்டிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? ஒரு மூமின் தவறு செய்து விட்டால், பாவமே செய்து விட்டால், யா அல்லாஹ் இவனை தண்டி, இவனை தூக்கி நரகத்தில் போடணும்னு துவா செய்வீங்களா? யா அல்லாஹ் இவர் செய்த பாவத்தை இவருக்கு மன்னித்து விடுன்னு துவா செய்வீங்களா? ரப்பன ஃபிர் லனா ரப்பிர் ஃபிர் லி வலி வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் யௌம யக்ஊமுல் ஹிஸாப். மூமின்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக நீங்க தொழுகையில துவா பண்றீங்களா? யா அல்லாஹ் மூமின்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அவங்களாம் நரகத்தில் போடணும்னு துவா செய்றீங்களா? மன்னிக்கிறது தான் துவா செய்றீங்க. அப்ப சாதாரண மூமின்களுக்கே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம துவா செய்யும் போது, ஒரு சஹாபி அவர் செஞ்ச ஹிஜ்ரத்து, அவர் செய்த நுஸ்ரத்து, ரசூலுல்லாவுக்கு உதவியா, மார்க்கத்துக்கு உதவியா அவர் செஞ்ச ஜிஹாது, வாழ்நாளெல்லாம் இபாதத்துகளை மார்க்க சட்டங்களை பேணினாரு, மனிதருங்கிற அடிப்படையில் ஒரு தவறு நடந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சஹாபிக்கு இவர் மூலமா நடந்த தவறுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு துவா பண்ணுவீங்களா? அல்லது அவர் பாவம் பண்ணிட்டாரு, யாரெல்லாம் இவரை தண்டனை கொடுத்து நரகத்தில் போடுங்கன்னு சொல்லுவீங்களா? மன்னிப்பு கேட்டு துவா பண்ணுவீங்க. முடிஞ்சா? சரி, இப்படி ஒரு பாவம் செஞ்சிடுறதுனால, இந்த மாதிரியான ஒரு பாவம் ஒருத்தர் மூலமா நிகழ்ந்து விடுறதுனால அவரை மார்க்கத்திலிருந்து நம்ம ஒதுக்கிட முடியுமா? முடியாது. ஏன்? அந்த பாவத்தை அவர் நியாயப்படுத்தினாதான் அவர் மார்க்கத்திலிருந்து ஒதுக்கப்படுவார். புரியுதா? அப்படி எந்த சஹாபியும் செய்யல. சரி, அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானான்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்? குர்ஆன்ல பல வசனங்கள்ல நான் இவர்களை மன்னித்தேன், மன்னிப்பேன்கிற வாக்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அவர்களுடைய நன்மை அவ்வளவு இருக்கிறது, கண்டிப்பா அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்ப எது தவறு என்று அறியப்பட்ட ஒரு செயலை ஒரு சஹாபி ரசூல்லாவுடைய காலத்திலேயே ரசூல்லாவுக்கு பின்னாடி செஞ்சிருந்தா அதை நாமும் நியாயப்படுத்துறது இல்லை. ஒரு சஹாபி மது அருந்தியதா இருந்துச்சுன்னு சொன்னா உடனே நம்மளும் மது அருந்தணும், நாங்க சஹாபாக்களை பின்பற்றுறோம், அதனால ஒரு சஹாபி மது அருந்தினாரு, நாமளும் மது அருந்துவோம், அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஒரு அறிவாளியாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். அந்த செயலுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, பிறகு அவர் அதிலிருந்து விலகி கொண்டார். முடிஞ்சு. புரியுதா இல்லையா? இரண்டாவது, ஒரு சஹாபி ஒரு செயலை செய்கிறாரு, அந்த செயலை மற்ற சஹாபாக்கள் மறுக்கல. ஒரு சஹாபி ஒரு செயலை செய்கிறார், அது வெளிப்படையில் பாவமான செயல் கிடையாது. புரியுதா? பாவம் என்று அறியப்பட்ட ஒரு காரியம் அல்ல, குற்றமான ஒரு காரியம் அல்ல, மார்க்கத்திற்கு விளக்கமாகவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு சஹாபி செய்கிறார், அதை மற்ற சஹாபாக்கள் யாரும் மறுக்கல. அப்படின்னா மற்ற சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். ஏன்? ஒருவர் தவறு செய்ய, ஒரு காரியத்தை செய்ய, அது தவறாக இருந்தும் சஹாபாக்கள் எல்லாரும் வாய்மூடி மௌனம் காத்தார்கள் என்றால், அது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் மார்க்க விஷயத்தில் அலட்சியம் செய்தார்கள் என்ற கருத்துக்கு காரணமாயிடும். இப்போ உங்களுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கத்தை தெரிஞ்ச, உங்களுக்கு முன்னாடியே யாராவது ஒரு தப்பு செஞ்சா, அது தப்புன்னு தெரிஞ்சா, நீங்கள் அதை தடுப்பீங்களா அல்லது பேசாமல் இருப்பீங்களா? நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள், சஹாபாக்கள் நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நிகழ்ந்தால் அதன் மீது கோபப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஒரு மன்னர், பின்னாடி வந்த காலத்தில் உள்ள ஒரு மன்னர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அது வந்து இந்த சிரியா நாட்டில் இருந்த ஒரு மன்னர். அந்த மன்னர் வந்து கொஞ்சம் அவரிடத்துல சில பலவீனங்கள் இருந்துச்சு. ஒரு அந்த ஊரில் சூனியக்காரர் ஒருத்தர், அவர் மன்னருக்கு முன்னாடி வந்துக்கிட்டு, மன்னருக்கு அதாவது விளையாட்டு காட்டுறதுக்காக வேண்டி மன்னர்களுக்கு முன்னாடி ஏதாவது வித்தை காட்டிட்டு அவங்க மன்னர்கள்ட்டு அன்பளிப்பு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூனியக்காரர் வருவார், வந்து நிறைய வித்தை காட்டுவார். மன்னருக்கு சந்தோஷமாக தாங்காது, மார்க்க அறிவு இல்லை, அல்லது வந்து இது எவ்வளோ பெரிய பாவம் சூனியக்காரனை நம்புறது, அவனை வச்சு விளையாட்டு காட்ட வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு சொல்லி அவருக்கு தெரியல. பல மாதிரி வித்தை காட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு சஹாபி எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அடுத்த நாள் என்ன செஞ்சாரு? இது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த மன்னருடைய மஜ்லிஸில் போய் முதல்ல உட்காந்துக்கிட்டாப்புல, கையில் நல்ல ஒரு வாளை மறைச்சி வச்சுக்கிட்டு போய் பேசாமல் உட்காந்துக்கிட்டார். அந்த சூனியக்கார் வருவார், வந்தவொன்னே ஒருத்தரை தலையை எடுக்கிற மாதிரி எடுப்பாப்புல, சேர்க்குற மாதிரி சேர்ப்பாப்புல, இப்போலாம் நிறைய மேஜிக்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி. இவர் வந்து அப்படி மாற்றி காட்டுறது, இப்படி மாற்றி காட்டுறது, ஒருத்தரை சாவடிச்சுட்டு உயிர்ப்பிச்சு காட்டு, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாப்புல. அப்படியே அரண்மனையில் அந்த தர்பாரில் விளையாண்டுக்கிட்டு இவர் பக்கம் வந்தார்ல அந்த சூனியக்காரர், இவர் வச்சிருந்தார் பாருங்கள் ஒரு வாள், எடுத்து ஒரே சீவா தேங்காய் சீவுற மாதிரி சீவினார், எல்லை சீவுற மாதிரி சீவினார். சூனியக்காரனுடைய தலை தனியாக போயிடுச்சு, உடம்பு தனியாக போயிடுச்சு. இப்போ அந்த சூனியக்காரனுடைய உடம்பை பார்த்து சொன்னார், ஏய் சூனியக்காரனே, உன்னால் முடிந்தால் நீ உன்னை உயிர்ப்பித்து காட்டுன்னு சொல்லிட்டு. முடியுமா? மன்னருக்கு சரியான கோபம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் மன்னரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், இவங்க ஒரு சஹாபியூர் ரசூல், புரியுதா? மற்ற பேரும் இருந்தாங்க, யாரும் ஒன்றும் சொல்லலை. சொன்னாங்க, இதுதான் அல்லாஹுடைய தூதரின் கட்டளையை மீறக்கூடியவர்களுக்குரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சஹாபி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் அல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சஹாபாக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும், அதே போல் மன்னர்களுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு தவறை அவர்கள் பார்க்கும் பொழுது உடனடியாக அதை கரத்தால் கண்டித்தார்கள், முடியவில்லை என்றால் நாவினால் கண்டித்தார்கள். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்கள் மேலே அவர்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு, அது மார்க்கத்தில் தப்பாக இருக்குது, ஆனால் மற்ற சஹாபாக்கள் அதை தடுக்கலைன்னா அதை விட ஒரு பெரிய பழிச்சொல் சஹாபாக்கள் மேலே வேறு எதுவும் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அவர்களை விட நீங்கள் மார்க்கத்தில் ரொம்ப ரோஷம் உள்ளவங்க, அவர்களை விட மார்க்கத்தில் நீங்கள் ரொம்ப பிடிப்புள்ளவங்க, நீங்கள் ரொம்ப சுத்தமானவங்க. அப்போ இது எப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் இருந்தாங்கல்ல அந்த 12 பேர், அவர்கள் மீது எப்படி பழி சொன்னார்களோ அந்த மாதிரி பழி தான் நீங்கள் சஹாபாக்கள் மேலே சொல்கிறீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்களை பற்றி குரான் ரொம்ப புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹவாரியூன், ஈசா நபிக்காக அவ்வளவு பெரிய முகப்பத்தையும் அர்ப்பணத்தையும் செய்த மக்கள் என்பதாக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஹவாரியன்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள விட இவங்க தான் ஈமானில் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாம், பலமானவங்களாம், ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க, யூதர்கள் வந்து ஆசை காட்டினவுடனே ரெண்டு அணாவை வாங்கிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு காட்டி விட்டு போயிட்டாங்களாம். ஈசா நபியுடைய அந்த உற்ற தோழர்கள் காசு ரெண்டு அணாவுக்கு ஆசைப்பட்டுட்டு ஈசா நபியை காட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, கிறிஸ்தவர்கள் ஈசா நபியுடைய தோழர்கள் மீது குறை சொல்கிற மாதிரி தான் இவர்கள் யார் மீது குறை சொல்கிறாங்க? குரான் அந்த ஹவாரியன்களை பற்றி, ஈசா நபியுடைய தோழர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறது. புரியுதா இல்லையா? குரான் அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பற்றி அவ்வளவு புகழ்ந்து சொல்ல, இவர்கள் அவங்கள விட மார்க்கத்தில் நாங்கள் தான் உறுதியானவங்க, மார்க்கத்தில் நாங்கள் தான் ரோஷம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு பழி சொல் வரும். இது நியாயமான வாதமா? அவர்களை விட ஒருத்தர் நான் தான் மார்க்கத்தில் ரோஷமானவன், அவங்க தப்பெல்லாம் கண்டிக்கலன்னு சொன்னால் இது யதார்த்தமா? யதார்த்தத்துக்கு முரணானதான், யதார்த்தத்துக்கு முரணான ஒன்று. ரெண்டு சாப்டர் முடிஞ்சு, மூணாவது சாப்டர். அப்போ ஒரு செயலை ஒரு சஹாபி செய்கிறாரு, அதை சஹாபாக்கள் யாரும் கண்டிக்கலன்னு சொன்னால், அப்போ கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு செயலுக்குரிய ஆதாரத்தை அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலிலிருந்து அவர் புரிந்திருக்கிறார். வாய் மூலமான வார்த்தைகள் மூலமான ஆதாரம் இல்லை என்றாலும், புரியுதா, வெளிப்படையான சொல் ரீதியான ஆதாரம் இல்லை என்றாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு விளக்கம் அந்த சஹாபிக்கு கிடைச்சிருக்குது, அதனால தான் அவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு, அதனால தான் மற்ற சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார். அப்படி அவருக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் இருந்தால் மற்ற சஹாபாக்கள் கண்டிப்பாக அவருடைய செயலை தடுத்திருப்பாங்க, திருத்தி இருப்பாங்க. தங்களுக்கு மத்தியில் ஒரு தோழர் தவறான ஒரு காரியத்தை செய்ய, அந்த தவறான காரியத்திலேயே அந்த தோழர் நீடித்திருக்கும்படி சஹாபாக்கள் விட்டிருக்க மாட்டார்கள். புரியுதா? அவர்களுடைய ஜமாத்து கண்டிப்பாக அதை திருத்தி இருக்கும், சொல்லி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றியும் இவர்கள் குற்றம் சொன்னாங்க. யார்? இந்த சஹாபாக்களை மறுக்கக்கூடிய இந்த டிஎன்டிஜி மாதிரி அந்த மாதிரி இந்த காலத்தில் இருந்தாங்க, முந்தைய காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்தில் உள்ள இவங்களுடைய பேரை சொல்கிற, முந்தைய காலத்தில் இந்த மாதிரி சில இப்லீஸ் கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு. அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் குற்றம் சுமத்தும் போது இவங்க என்ன குற்றம் சுமத்துறாங்கன்னா, பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு தமத்து செஞ்சாங்க, சாரி ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க, ஆனால் சஹாபாக்களை ஹஜ்ஜு தமத்து செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். ஹஜ்ஜு தமத்துனா என்ன? ஹஜ்ஜு கிரான் என்றால் ஒரே இஹ்ராமில் உம்ரா ஹஜ்ஜு செய்கிறது, ஹஜ்ஜு தமத்து என்றால் ரெண்டு இஹ்ராமில் முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப இஹ்ராம் செஞ்சு ஹஜ்ஜு செய்கிறது, ஹஜ்ஜு தமத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி பிராணியை கொண்டு வந்திருந்ததுனால அவங்க ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அவங்க என்ன கட்டளையிட்டாங்க, எல்லாரும் இஹ்ராமை முடிச்சுட்டு, யாரெல்லாம் குர்பானியை கொண்டு வரலையோ நீங்கள்லாம் இஹ்ராமை முடிச்சுட்டு ஹஜ்ஜு தமத்து செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக சொன்னாங்க. முடிஞ்சு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காலம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனால் ஹஜ்ஜு இஃப்ராத் தான் செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜு இஃப்ராத் செஞ்சாங்க. புரியுதா? என்ன சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு கிரான் செய்ய சொன்னாங்க, ஹஜ்ஜு தமத்து செஞ்சாங்க, அவங்க ஹஜ்ஜு கிரான் செஞ்சாங்க. மக்கள் கொஞ்சம் சோம்பேறியா போயிட்டு இருக்கிறாங்க, அந்த காலத்திலே அவங்க பயந்தாங்க பாருங்க அமல்களில். இப்போ மக்களை நம்ம ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்ய விட்டுட்டோம்னு சொன்னால், மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த உடனேயே உம்ராவையும் ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உம்ரா செய்கிறதுக்கு வரமாட்டாங்க என்பதாக அவர்கள் ஒரு அடிப்படையை விளங்கி. புரியுதா? எனவே வர்றவங்களை நம்ம வெறும் ஹஜ்ஜு இஃப்ராத் மட்டும் செய்ய வைப்போம், ஹஜ்ஜு தமத்து உம்ராவுக்காக வேண்டி திரும்ப அவங்கள அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர சொல்வோம். அதன் மூலமாக வருடமெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வீடு வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நியத்தில், அவங்களுடைய ஒரு ஆராய்ச்சியில் அவங்க மக்களை ஹஜ்ஜு தமத்து செய்ய வேணாம், ஹஜ்ஜு இஃப்ராதுக்கு மட்டும் வாங்க, ஹஜ்ஜு இஃப்ராத் மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. புரியுதா? இப்போ இது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, அவங்க செஞ்சது. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. இதை சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்றால் ஏற்றுக்கொள்வது இல்லை. சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள நம்ம சொல்கிறோம், சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ உமரே, இப்போ உமர் எவ்வளோ பெரிய சஹாபி, அவங்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம மட்டும் ஏற்றுக்கல. ஹதீஸ் கலையினுடைய சொன்னார், ஹதீஸ் கலையினுடைய தாபியீன்கள், அதே போல தபு தாபியீன்கள், இமாம்கள் யாருமே இதை ஏற்றுக்கல. என்ன செஞ்சாங்க, உமருடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இதை அப்படியே விட்டுட்டாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னு சொன்னா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்திலேயே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், உமரே இது நீங்க கருதக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம், உங்களுடைய ஒரு ஆய்வு, அது உங்களோட உள்ளது, உங்களுடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ளது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், எனது நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், அந்த அடிப்படையில் உங்க பேச்சை ஒருத்தர் கேட்கிறாருன்னா கேட்கட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை, நாங்களை பொறுத்தவரை, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டின ஒரு சுன்னத்தை நாங்கள் விட மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு தமத்து செய்ய அனுமதி கொடுத்தாங்க, செய்ய சொன்னாங்க, நாங்கள் ஹஜ்ஜு தமத்து தான் செய்வோம் என்று ரசூல்லா காலத்தில் ஹஜ்ஜு கிரான் செஞ்ச சஹாபியா இருந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கூட எதை தான் செஞ்சாங்க, ஹஜ்ஜு தமத்து தான் செஞ்சாங்க. ஏன், அதாவது ஹலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் அவங்களும் இதுதான் செஞ்சாங்க, ஹஜ்ஜு தமத்து தான் செஞ்சாங்க, இஃப்ராது செய்யலை. அப்போ ஒரு சஹாபி உடைய ஒரு கருத்து தவறாக இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, மற்ற சஹாபாக்கள் அதை மறுத்துட்டாங்க. புரியுதா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ஆட்சியாளர் அல்லது அதிகாரி அல்லது மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாளர், ஒரு நீதிபதி, அவர் ஆய்வு செய்து சரியான முடிவை எடுத்தால் அவருக்கு இரண்டு கூலி, அவர் தவறான முடிவை எடுத்தால் ஒரு கூலி. இது புகாரியுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க, யாருக்கு, யாருக்கு, சஹாபாக்களை மறுக்கக்கூடியவங்க இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஆய்வு செய்கிறாங்கல்ல, அப்படி ஆய்வு செய்யும்போது இவங்களுடைய சட்டங்களுக்கு இவங்க ஆய்வு செய்யும்போது, நாங்கள் ஆய்வு செய்கிறவங்க சரியாக இருந்தால் எங்களுக்கு ரெண்டு கூலி, தப்பாக இருந்தால் ஒரு கூலி. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், இதே கருத்தை நீங்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறதில்ல? இதே கருத்தை புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல, அப்போ உமரும் ஒரு சஹாபி, அவர் ஒரு ஆய்வு செய்தார், அது தவறாக இருந்தால் அவருக்கு ஒரு கூலி, சரியாக இருக்குமேனால் இரண்டு கூலி, முடிஞ்சு போச்சு. உமருடைய இந்த ஆய்வை பிதஅத் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உமருடைய ஆய்வை பிதஅத் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. புரியுதா? சொல்ல முடியாது. விளங்குச்சா இல்லையா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி இன்னும் சில சம்பவங்கள் இருக்கு. ஒரு சஹாபி செய்ய மற்ற சஹாபாக்கள் அதை மறுத்துட்டாங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம கவனிப்போம், செஞ்ச சஹாபி இடத்துல ஹதீஸ் இருக்கா, மறுத்த சஹாபாக்கள் இடத்துல ஹதீஸ் இருக்கான்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கன்னு சொல்ல மாட்டோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கண்மூடித்தனமாக, அதாவது எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் நாம் பின்பற்றுவது என்பது யாரை மட்டும்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான். சஹாபாக்களுக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு பின்பற்றுதலை கொடுப்போம். ஆனால் எப்போ கொடுப்போம்னு சொன்னால், பின்னாடி உள்ளவர்களுடைய கருத்தா அல்லது சஹாபாக்களுடைய கருத்தா என்று பார்க்கும் பொழுது, ரெண்டு பேருடைய கருத்து முரண்படும் பொழுது நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம்? சஹாபாக்களுடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேற்றுமை இருக்குமே ஆனால், கருத்து வேற்றுமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்குமே ஆனால், சஹாபாக்களை பின்பற்றுவங்க, யாரையாச்சும் ஒருத்தரை பின்பற்றிட்டு போயிட்டே இருப்போங்க அப்படி சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? நிதானிப்போம். நிதானித்து விட்டு ஹதீஸ் யார் பக்கம் இருக்கு, ஆயத்து யார் பக்கம் இருக்கு, யாருடைய கூற்று குரானுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்குது, ஆதாரப்பூர்வமா இருக்குது, தக்வாவுக்கு நெருக்கமாக இருக்கு, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம முடிவு செய்வோம். எடுத்த எடுப்புல இவரு சஹாபி தான் இவர் சொல்றதை கேட்டு போயிட்டே இருப்போம், அதை இன்னொரு சஹாபி மறுக்கின்ற நிலையில அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். புரியுதா இல்லையாமா? இவ்வளவு தெளிவான விளக்கம் இருக்கு சஹாபாக்களை பின்பற்றுவது என்பதில், அவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கு. கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றல, ஒரு சஹாபி செய்கிறாரு, அந்த சஹாபிக்கு மறுப்பு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஏற்றுப்போம். பின்னாடி சொன்னவர்களுடைய கூற்றை விட யாருடைய கூற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ரசூல்லாவுடைய ஒரு சஹாபி கூறிய கூற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். புரியுதா? எப்ப அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை வந்து விடுமே ஆனால், அடுத்து என்ன செய்வோம்? இப்ப அவர்களுடைய கருத்து வேற்றுமையில யார் அவங்களையே ஆதாரங்கள் கொடுப்பாங்கல்ல, விளக்கங்கள் இருக்கும்ல, அந்த விளக்கங்களை பார்த்து யாருடைய கருத்து குரான் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறது, யாருடைய கருத்து குரான் ஹதீஸ் ஆதரிக்கிறது என்பதை பார்த்துட்டு அந்த கருத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வோம். இன்னொருத்தருடைய கருத்துக்கு இப்ப என்ன பதில் சொல்வோம் என்று சொன்னால், அது அவருடைய ஆராய்ச்சி, அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவர். அது அவருடைய ஆராய்ச்சி, அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவர். முடிஞ்சு, அவ்வளவுதான். அதனால அவரை குற்றம் செய்வோம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போலதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அதான் சொன்னாங்க, மற்ற சஹாபாக்கள் யாரும் மறுக்கல. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? மற்ற சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? அதற்கு மார்க்கத்திலே ஒரு ஆதாரம் இருப்பதை, ஒரு விளக்கம் இருப்பதை சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு போய் பார்க்கிறோம், ஆதாரங்கள்ல பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அதான் என்பது பல காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. வெறும் தொழுகைக்காக மட்டும் அதான் சொல்லப்படலை. திடீரென்று ஜிஹாதுக்கு அழைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளுக்கு மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமைக்கு மக்கள் தொழுக வரணும், அதில் காரணமும் சொல்கிறாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூல்லாவுடைய காலத்தில் நகரம் பட்டினம் ரொம்ப சின்ன அளவில் இருந்துச்சு, இன்றைக்கு மதீனா ரொம்ப பெருசாயிருச்சு. இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது, ஒவ்வொரு தெருவில் ஜும்மா நடக்கிறது, அங்கே மொத்தமாகவே ஜும்மா மஸ்ஜித் நபவியில் மட்டும்தான் நடக்கும். அப்போ மக்களுக்கு நம்ம முன்கூட்டியே அதான் செஞ்சு அறிவிப்பு செஞ்சிட்டோம் என்றால், மக்கள் தங்களுடைய வியாபாரங்களை விட்டுட்டு அவங்க குளித்து சுத்தமாகி மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தயாராகுவாங்க. ஏன்? அந்த ரெண்டாவது பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே இமாம் எங்கே ஏறிடுவார்? மிம்பரில் ஏறிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் வந்து உட்கார்ந்துருவாங்க. மொத்தமே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இமாம் மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ரசூல் நல்லா கவனிங்க, ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் ரசூல்லா மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார் என்று மொத்தமே ஒரே ஒரு சம்பவம் தாங்க பதியப்பட்டிருக்கு. மொத்தமே ஒரே ஒரு சம்பவம் தான் ரசூல்லா மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார் என்று பதியப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ரசூல் சல்லா அலிஸ்ல மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இமாம் ரெண்டாவது ரக்காத்துக்கு போகிற வரைக்கும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பட்டினம் நகரம் பெருசான உடனே, தெருக்கள் அதிகமான உடனே, மக்கள் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக அவர்கள் தயாராகி வர வேண்டும் என்பதற்காக அறிவிப்பு என்ற அடிப்படையில், அதானுடைய அர்த்தமே அறிவிப்பு, அதான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அறிவிப்பு. அந்த அறிவிப்பு என்ற அடிப்படையில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் கூற சொன்னார்களே தவிர அதை ஒரு மார்க்க சட்டமாக ஆக்கி அல்ல. ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு, புரியுதா? ஆகவேதான் அந்த அதானுக்கு பதில், வாயால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அந்த அதானுக்கு துவாவும் கிடையாது, ஏன்னா அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது, அறிவிப்பின் அடிப்படையில். எதை மிம்பரில் இமாம் ஏறினதுக்கு பிறகு சொல்லப்படுதா இல்லையா, அதுதான் அதானுன் ஷரியுன், மார்க்க அடிப்படையில் உள்ள அதான். முடிஞ்சிச்சா? இதுதாங்க விளக்கம். இப்போ நீங்கள் இந்த அதானை சொல்லுங்க, சொல்லாமல் போங்க, அதை பற்றி யாரும் குற்றம் சுமத்த போகிறதில்ல. அதனால் உஸ்மான் இந்த அதானை ஏற்படுத்தினதுனால உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயலை ஒருவன் பிதஅத் என்று சொன்னால் அவன் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அகராதியை கூட அறியாத முட்டாளத்தான் இருக்கும். புரிஞ்சா இல்லையா, விளங்குதுங்களா? சரி, அப்போ இந்த விளக்கங்களெல்லாம் நீங்கள் விளங்கினதுக்கு பிறகு அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய நம்பிக்கைனா அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிய ஒவ்வொரு இமாமுடைய ஒவ்வொரு நல்ல மனிதருடைய கொள்கையும் என்னவென்றால் சஹாபாக்கள் என்பவர்கள் பிதஅத்துகள் செய்யாதவர்கள். பாவம் செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, பாவம் என்பதற்கும் பிதஅத் என்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பாவம் என்பது அறியப்பட்ட ஒரு காரியம், அது குர்ஆனில் வந்திருக்கும், ஹதீஸில் வந்திருக்கும், அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார். நீங்களே ஒரு தப்பு செஞ்சுட்டா சாதாரணமான ஈமானுள்ள நம்மளை மாதிரி மக்களே அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்காம நம்முடைய மனசு நிம்மதி பெறுதா? நிம்மதி பெறல, உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சஹாபியாக இருப்பவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவர் அந்த பாவத்தில் நிரந்தரமாக இருப்பார். இரண்டாவது, அவருடைய தொழுகை, நோன்பு, ஜிஹாது, ஹஜ்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய நன்மைகள் அல்லாவிடத்தில் மன்னிக்கப்படுவதற்கு சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கும். சரி, கைர். இப்போ அடுத்ததாக இப்போ உங்களுக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய கேள்வி, அப்போ இந்த ஹதீஸில் அஸ்ஹாபி என்று, உசைஹாபி என்று, பினாசி மின் அஸ்ஹாபி என்று வந்திருக்கிறது, எனது சஹாபாக்களில் சிலர், எனது சஹாபாக்களில் சில மக்கள், எனது சஹாபாக்களில் சில குறைவான எண்ணிக்கையுடையவர்கள் இப்படிலாம் வந்திருக்குது. அப்போ என்ன இந்த இடத்துல அர்த்தம், புரியுதா? அதை நம்ம தெளிவான முறையில் விளங்கிக்கிட்டால் இவங்க சொல்லக்கூடிய குழப்பங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு அடிப்படையை சொல்கிறேன், இதுவும் ரொம்ப முக்கியமான அடிப்படைங்க. குர்ஆனுடைய வசனங்களில் அர்த்தங்கள் கருத்துகள் மிக தெளிவாக வெளிப்படையாக அறியப்படும்படியாக இருக்கக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. அதே போல் சில வசனங்கள் அதனுடைய வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு அர்த்தங்களை நாம் முடிவு செய்துவிட முடியாது, புரியுதா? அதற்கு என்ன விளக்கம் என்பதை விரிவுரையாளர்கள் சொல்லும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும், புரியுதா? வெறும் மொழி அறிவை வைத்து மட்டும் குரானுடைய வசனங்களை நம்ம விளங்க முடியாது. இது ஒரு தனி சப்ஜெக்ட், அது படிக்கும்போது அதை படிப்போம். அதுபோல தான் ஹதீஸுகள்லையும், ஒரு சில ஹதீஸுகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸுகள், அதனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டாலே அதனுடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அது போக ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் மார்க்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், அதுபோன்று மறுமை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், அதுபோன்று இப்போ நம்ம பேசக்கூடிய ஹதீஸ் போன்ற இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸுகளை, அந்த ஹதீஸுகளுடைய மூத்த மார்க்க அறிஞர்கள், மூத்த மார்க்க அறிஞர்கள் என்று நாம் யாரை குறிப்பிடுகின்றோம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், பின்னால் வந்த இமாம்கள். இந்த நான்கு தலைமுறையிலிருந்து விளக்கங்கள் நமக்கு அந்த ஹதீஸுக்கு சொல்லப்படும் போதுதான் அந்த ஹதீஸை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அந்த ஹதீஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும், புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை முதல்ல எடுங்க. இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், பிறகு இமாம் புகாரியுடைய ஆசிரியர், புரியுதா? இந்த மூணாவது தலைமுறை வரை என்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். யார் விஷயமாக சொல்லப்பட்டது? நல்லா கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில், அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த காலகட்டத்தில், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரஐதன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நபியே, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்போது மக்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனிலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும்போது, புரியுதா? அப்போ பெரும் ஒரு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார வந்தார்கள் என்பதை இந்த ஆயத்திலிருந்து நம்ம அறிகிறோம். அதே போல் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு, அதே போல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு, இனிமே இஸ்லாமை தவிர இந்த அரபிய தீபகற்பத்தில் வேற எந்த மதத்தாலையும் நிற்க முடியாது என்பதாக மக்கள் விளங்கி கொண்டு பயந்தவர்களாகவும் ஆசைப்பட்டவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் பல பேர் மார்க்கத்துக்குள்ளார வந்தாங்க. இப்படி மூன்று கேட்டகரியில் ஒரு கூட்டம் எப்படி வந்தாங்க? பயந்தவர்களா, வேற வழி இல்லப்பா. இன்னொரு கூட்டம் ஆசைப்பட்டு ஏதாவது கிடைக்கும் சொல்லி, இன்னொரு கூட்டம் உண்மையாளர்களா, தெரிஞ்சு போச்சு இதுதான் உண்மையான மார்க்கம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உண்மையா வந்தாங்க. இந்த மாதிரியான மூன்று வகையான கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள், ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள், ரசூல்லாவுடைய ஒஃபாத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்தாங்க. வந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா இல்லையா? பார்த்தாங்க. அவர்கள் ரசூல்லாவை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. அதான் அந்த ஹதீஸில் சொல்லப்படுது, யஅரிஃபூனனி வ அஅரிஃபுஹும், அவர்கள் என்னை பார்த்தார்கள், நானும் அவர்களை பார்த்தேன். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களை தங்கள் தோழர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதுங்களா? யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கலை. ஏன்? ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகளையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள், ஒதுக்கல அவங்கள. அவங்களுடைய ஜனாசாவை தொழுவு வச்சாங்க, அவங்கள முஸ்லீம்களோட சேர்த்து அடக்கம் பண்ணாங்க, புரியுதா இல்லையா? அப்போ அதனால எல்லா மக்களையும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. என்ன, நம்ம எதை வைத்து முடிவு செய்வோம்? நாவுனால சொல்வதை வைத்து முடிவு செய்வோம். உள்ளத்தில் அவர் எதுக்காக வேண்டி இஸ்லாமுக்கு வந்தாருங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், புரியுதா? அப்படி நம்ம தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மூன்று வகையான மக்களில் ஒரு வகையான மக்கள் தான் உண்மையாளர்கள். யார் அவங்க? உண்மையாகவே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிஞ்சு வந்தவங்க. மற்றவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க, பயந்து இஸ்லாமுக்கு வந்தவங்க, அப்புறம் ஆசைப்பட்டு இஸ்லாமுக்கு வந்தவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படியா அப்படியான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கவனிச்சுங்க. அது போக ஏற்கனவே ஒரு கூட்டம் மதீனாவில் உட்கார்ந்துருக்கு பாருங்க, யாரு? இப்போ தானே சொன்ன முனாஃபிக்குகள் ஒரு கூட்டம், அவங்க ஏற்கனவே சும்மா நாச்சுக்கு பேருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான கூட்டத்தார்கள் தான், நல்ல கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு யாரு பயத்தாலும் அல்லது ஆசையினாலும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் எப்படி தான் விளங்கி வச்சிருந்தாங்க? சஹாபாக்கள் தான் விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் எந்த முனாஃபிக்குகளை பற்றி, அதுவும் குறிப்பிட்ட முனாஃபிக்குகளை பற்றி தான், எல்லா முனாஃபிக்கையும் அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு சொல்லி காட்டலை. அடையாளங்களின் தன்மைகளை மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். பர்டிகுலராக சில முனாஃபிக்குகளை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெயர் கூறி அல்லாஹ் அறிவிச்சு வச்சிருந்தான். அப்போ ஏற்கனவே இந்த முனாஃபிக்குகள், புரியுதா? அப்புறமா இந்த புதுசாக வந்த கூட்டத்தில் ஆசையினால பயத்தினால வந்தாங்கல்ல, ரசூல்லா மூத்தானதுக்கு பிறகு அப்பாடா தப்பிச்சோண்டா, எப்படி தப்பிச்சோண்டா, இனி நம்மளை யாரும் கேட்க முடியாது என்பதாக வாலாட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி வாலாட்டியவர்களில் தான் ஒரு கூட்டம், நபியே மூத்தா போயிட்டாருங்க, இனி என்னங்க மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காஃபிரா போனாங்க. நல்ல கவனிங்க, புரியுதா? இரண்டாவது ஒரு கூட்டம், சரி மார்க்கத்தில் இருப்போம், ஆனால் மார்க்கத்தை இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் எங்கள் கபிலாக்கு, எங்கள் கூட்டத்துக்கு, எங்கள் ஊருக்கு நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுப்போம், அந்த அடிப்படையில் நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், அவங்க ஒரு கபிலாக்கலாம், கபிலான்னு சொன்னால் அந்த வம்சம் கூட்டம் இருக்காங்களே, அந்த மாதிரி கிராம கிராமமாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தொழுவோம், ஆனால் ஜக்காத்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. நாங்கள் தொழுவோம், ஜக்காத்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. புரியுதா? ஒரு கூட்டம் மார்க்கமே வேணான்னு போயிடுச்சு, ஒரு கூட்டம் தொழுவோம் வைப்போம், ஹஜ்ஜு செய்வோம், நோன்பு வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் இனிமே துட்டு கொடுக்க மாட்டோம்ட்டானு, ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. புரிஞ்சா? ரெண்டு கூட்டமாச்சா. மூணாவது ஒரு கூட்டம், யமன் நாட்டில் முசைலமா என்று ஒரு மனிதன் இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்னாடி ரசூல்லாவை வந்து அந்த மனிதன் பார்க்குறான். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திச்சப்ப எல்லாம் பேசினார். பேசிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மூத்தாயிட்டா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ரசூல்லா சொன்னாங்க, இந்த உனக்கு கொடுக்கறது அவருக்கு கொடுக்குறவெல்லாம் எனக்கு கிடையாது, அல் அம்ருல் இல்லை, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உள்ளது, அவன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீ முஸ்லீம் ஆகிறியா, என்னை ஏற்றுக்கொள்றியா, அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள், அதிகாரத்துக்காக நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய இஸ்லாமை நான் அக்செப்ட் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு ஒன்று. அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு உங்களுக்கு பிறகு எனக்கு அதிகாரம் இல்லை என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு திரும்பிட்டான். போனவன் என்ன செஞ்சான், போன வாக்கில் தானும் நபின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். யமன் நாட்டில் நல்ல மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த யமன் காரங்கள் இப்போ யமனில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா இல்லையா, கூட்டம் கூட்டமாக பயங்கரமான பிரச்சனை, கிட்டத்தட்ட 50 வருஷமாக பிரச்சனை நடந்து, திரும்ப தெற்கு யமன் வடக்கு யமன் ஒன்றா சேர்ந்து திரும்ப இப்போ பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ இந்த யமன் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம ஊரில் இந்த வன்னியர்கள், நாடார்கள், தேவர்கள் இந்த மாதிரி இருக்காங்கல்லம்மா, அதாவது அவங்க ஜாதியில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே போல் அவங்க ஜாதிக்காரங்களில் அவங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லோரும் கேட்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டோ அதெல்லாம் அப்புறம் போடுறான், நம்ம தலைவர் சொல்லிட்டாரா அப்படின்னு அருவாளத்துக்கு சொன்னால் அருவாளத்துக்குவான், ஈட்டி எத்துக்கு சொன்னால் ஈட்டி எத்துக்குவான், என்னத்தை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான், நல்லது கெட்டதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இப்போ இந்த யமனில் இருந்த மக்கள் இருக்காங்களே, இதில் ஒரு பெரிய கூட்டத்தார்கள் தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த, யமனை சேர்ந்த ஒரு முசைலமா, அவர் தன்னை நபின்னு சொல்லி என்ன நீங்கள் ஏற்றுக்குன்னு சொன்ன உடனே இந்த கூட்டப்பெல்லாம் அவர் பின்னாடி போயிடுச்சு. எதனால் போயிடுச்சு, ஜாதி பிரச்சனையில். அப்போ அரபுக்காரங்க குறைசி வம்சம் அவங்க ஒரு நபியை வச்சுக்கிட்டாங்கப்பா, நம்மளும் அல்லாவை ஏற்றுப்போனா நம்ம ஒரு நபியை வச்சு ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அரபிலாம் நல்லா தெரியும், யாருக்கு, இந்த முசைலமாவுக்கு. அவனே அரபிலாம் உண்டு பண்ணி அவனே குரான்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வகி வருது, எனக்கு வகி வருதுன்னு உண்டு பண்ண ஆரம்பிச்சு முட்டாள். எப்போ ஒரு மனுஷன் நம்பி ஏற்றுக்கிட்டானோ அதுக்கப்புறம் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டானோ. இப்போ இந்த மாதிரி முர்த்ததான ஒரு கூட்டம். இதே போல் ரசூலுடைய வஃபாத்துக்கு முன்னாடியே அஸ்வத் அல் அஸ்வத் அல் அனசின் இன்னொருத்தர், புரியுதா, அவரும் தன்னை நபின்னு சொன்னார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட இருந்த மக்கள் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ரசூலுல்லா ஹயாத்தா இருக்கும் பொழுது ஃபைரோசு தைலமி என்ற ஒரு சஹாபியை அனுப்பி வச்சு அவருடைய கதையை முடிச்சிருன்னு சொன்னாங்க. அவர் வெட்டி விட்டு தலையை கொண்டாந்து ரசூலுல்லா முன்னாடி போட்டார், முடிஞ்ச கதை. இந்த முசைலமா மட்டும் 40,000 போர் வீரர்களோட பெரிய கோட்டை கொத்தளங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு வந்து ஒரு பெரிய ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டான். புரியுதா? ரசூலுல்லாஹி வஃபாத் ஆகிறாங்க. அப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருது. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது. புரியுதா? இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முதன் முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கெல்லாம் பல மாதிரி ஆலோசனை சொன்னாங்க. நான் எந்த உங்களுடைய இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ட்டாங்க. முதல்ல மார்க்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சஹாபாக்கில் சில பேர் என்ன சொன்னாங்க, மதினாவை முதல்ல பாதுகாப்போன்னாங்க. இயற்கை தான் அது, புரியுதா? மதினாவில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இஸ்லாமிய தலைநகரம், இதை பாதுகாத்து முதல்ல இதை உருவாக்குவோம், அதுக்கு பிறகு மற்ற பிரச்சனையை பார்ப்போன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, மதீனாவில் என்ன ஆனாலும் சரி, மதீனாவின் மீது படையெடுக்கப்பட்டு நாமெல்லாம் கொல்லப்பட்டு, அல்லது நாம் போருக்கு போனதுக்கு பிறகு நம்முடைய பெண்களெல்லாம் கொல்லப்பட்டு அவர்களையெல்லாம் நாய்களும் ஓநாய்களும் கிழித்து தின்றாலோ பறவைகள் கொத்தி தின்றாலோ எனக்கு அதை பற்றிலாம் இப்போ கவலை கிடையாது. எனக்கு கவலை முதல்ல தீனை பாதுகாக்கணும், மதீனாவை பாதுகாக்கிறதுல முதல்ல எதை பாதுகாக்கணும், தீனை பாதுகாக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள், எந்தெந்த படைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் பக்கம் திருப்பி வச்சுருந்தாங்களோ அந்த படைகளை நான் அனுப்பியே தீர்வேன். அப்போ முதல்ல உசாமாவுடைய படை ரோம் நாட்டை நோக்கி, சிரியாவை நோக்கி அந்த படையை முதல்ல அனுப்புவேன். பெரிய படை, சஹாபாக்கள் எல்லாரும் கவலைப்படுறாங்க. உமரே ஓடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அபூபக்கருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. கேட்டாப்புல உமரை பார்த்து, உமரே அறியாமை காலத்தில் இருக்கும்போது வீரராக இருந்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் கோழையாகிறீரா நீர் அப்படின்னாங்க. உமருக்கு ஆடி போயிருச்சு, கம்புன்னு ஆயிட்டாங்க. அதோட உசாமாவுடைய படை தயாராகி போகுது. அந்த படையில் யாரும் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண பிரஜையா இருக்கிறாங்க, கேப்டனா யார் இருக்கிறாங்க, உசாமா இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உசாமாட்ட போய் ஒரே ஒரு எனக்காக ஒரு வேண்டுகோள் உங்களிடத்துலங்கிறாங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய சஹாபி அபூபக்கர், உசாமா எவ்வளோ சின்ன வயசு உள்ளவர், ஆனால் ரசூல்லா அவர் என்ன செஞ்சிட்டாங்க, அமீரா நியமிச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ உசாமா கிட்ட அபூபக்கர் கேட்குறாங்க, நீ விரும்பினால் எனக்காக உமரனை விட்டுட்டு போவோம், நான் கட்டாயப்படுத்தல உன்னை, எனக்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுது, நீ உமரை என்னிடத்தில் விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ அமீரா இருந்த உசாமா அவர் விரும்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. அப்போ ரோம் நாட்டை நோக்கி இந்த படை கிளம்பிருச்சு. புரியுதா? பெரும் படை கிளம்பிருச்சு. அடுத்து மதினாவை சுற்றி உள்ள கிராமங்களில் முர்த்ததா இருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இன்னும் மதினாவிற்கு தூரத்தில் உள்ள கிராமங்களில் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் இருந்தாங்க பாருங்க. புரியுதா? அதுக்கு ஒரு படையை தயார் பண்ணிட்டாங்க. இப்படி மூன்று படைகளை தயார் பண்ணி மொத்த மதினாவுமே காலியாக போச்சுங்க. ஆனால் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையும் பயப்படல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், மார்க்கத்தை நம்ம பாதுகாத்தா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு மூணு படைகளையும் அனுப்பிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மூன்று படைகளும் நல்லா கவனிங்கம்மா, முக்கியமான விஷயம் இதுதான், கடைசி விஷயம். இந்த மூன்று படைகளும் நல்லா கவனிங்க, போனார்களே இந்த மூன்று படைகளில் இருந்தவர்கள் யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போனாங்களே இந்த மூன்று படைகளில் இவங்க யாரு, இவங்களை தாங்க நாங்கள் சஹாபாக்கள்னு சொல்றோம். புரியுதா? யார் மதம் மாறிவிட்டார்களோ, யார் முசைலமாவோடு சேர்ந்து விட்டார்களோ, யார் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்களோ அவங்கள நம்ம சஹாபாக்கள்னு சொல்லல. புரியுதா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எந்த கணக்கில் தான் இருந்தாங்க, சஹாபாக்கள்ங்கிற கணக்கில் தான் இருந்தாங்க. ஏன்னா ரசூலாவை பார்த்தார்கள், நபியும் அவங்கள பார்த்தாங்க. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த மக்களில் ஒரு கூட்டம் இனி இஸ்லாமே இல்லைன்னு போயிருச்சு, ஒரு கூட்டம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு போய்விட்டார்கள், ஒரு கூட்டம் முசைலமாவோட போயிட்டாங்க, முர்த்ததாயிட்டாங்க. அந்த இந்த மூன்று மக்களை பற்றி தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸ் யாரை பற்றி பேசுகிறது, இந்த வகையான மூன்று மக்களை பற்றி பேசுகிறது. நாம் சொல்கிறோமே சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சஹாபாக்களை மதிக்க வேண்டும், சஹாபாக்கள் நல்லவர்கள், அவர்களை மார்க்கத்தின் ஆதாரமாக மார்க்கத்தின் விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம யாரை சொல்கிறோம், இந்த மூன்று பேரிடத்தில் யார் ஜிஹாது செய்து மார்க்கத்தை பாதுகாத்தார்களோ, யாருடைய மௌத்து இஸ்லாமின் மீது அமைந்ததோ அவர்களை நம்ம சொல்கிறோம். வித்தியாசம் புரியுதா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உயிராக இருக்கும் பொழுது மறைவான விஷயங்களை அறிய மாட்டாங்க, மரணித்ததுக்கு பிறகு எப்போ உயிராக இருக்கும் பொழுது அறிய மாட்டாங்களோ மரணித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அறிய மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உயிராக இருக்கும் பொழுது இந்த மக்கள்லாம் முஸ்லீம்கிற பேரில் இருந்தாங்க, அதே அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது சஹாபாக்களில் உள்ளவர்கள் ஆயிட்டு, எனது உம்மத்தில் உள்ளவர்கள் ஆயிட்டு என்பதாக அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. அப்போ தான் இந்த மலக்குகள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். புரியுதா? அப்போ அதில் யார் யார் வருவா, இந்த மூன்று வகையான மக்கள் வருவாங்க. அதே போல ரசுல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க பாருங்க, ரசுல்லாவுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், அவர்கள் வருவார்கள். புரிஞ்சா இல்லையா? அப்ப சஹாபாக்கள் என்பவர்கள் யார் என்று நாம் கூறுகிறோம், யார் இந்த மூன்று வகையான மக்களிடத்தில் மார்க்கத்தை உறுதிப்படுத்தி மார்க்கத்தை பாதுகாத்து போரிட்டு இஸ்லாமியை நிலைநிறுத்தினார்களோ அவர்களை தான் நம்ம சஹாபாக்கள்னு சொல்றோமே. முர்த்ததாகி போனவங்களையோ, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்களையோ, அல்லது முசைலமாவோட ஓடி போனவர்களையோ நம்ம சஹாபி என்று சொல்லலை. புரியுதுல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபியுர் ரசூல், நபியின் தோழர் என்று மார்க்க நூல்களில் எது எழுதப்படுகிறது என்றால், ஒரு வார்த்தை வந்து அதாவது மொழி அர்த்தத்தில் அந்த அடிப்படையில் வரும்போது யாரெல்லாம் வருவாங்க? ரசூல்லா வஃபாத் ஆகும் பொழுது இருந்தவங்க எல்லாருமே நபியை பார்த்தவங்க, நபியோடு இருந்தவங்கிற அடிப்படையில், அர்த்தத்தின் அடிப்படையில் வருவாங்க. ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஷரியத்தின் அடிப்படையில், சஹாபாக்களுடைய வழக்கு மொழியின் அடிப்படையில், பின்னாடி வந்த தாபியன்கள் வழக்கு மொழியின் அடிப்படையில், சஹாபியுர் ரசூல், நபியின் தோழர்கள் என்று யாரை மட்டும்தான் சொல்லப்படும்? யாரு ரசுல்லாவுடைய காலத்தில் இஸ்லாமை ஏற்று நபியை பார்த்து தானும் மரணிக்கும் போது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மரணித்தாரோ, இஸ்லாமுக்காக வேண்டி தியாகங்களை செய்தாரோ, அவரை தான் நம்ம சஹாபி என்று சொல்றோம். யார் இஸ்லாமின் மீது மரணிக்கவில்லையோ அவரை நம்ம சஹாபி என்று சொல்லலை. முடிஞ்சா அதுக்கு பிறகு இப்ப ஹதீஸ் நூல்களில் எந்தெந்த சஹாபாக்களை அறிவிப்பாளர்களாக, ஹதீஸ் கலையினுடைய அறிவிப்பாளர்களாக பார்க்கிறோமோ, அதே போல எந்தெந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு கலீஃபா அபூபக்கரோட இருந்து இஸ்லாமுக்கு பாதுகாப்பாக காஃபிர்களிடத்தில் மற்ற எதிரிகளிடத்தில் போர் செய்தார்கள் என்று அறியப்பட்டிருக்கிறதோ, அதற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கலீஃபா உமரோட சேர்ந்து எதிரிகளிடத்தில் ஜிஹாது செய்தார்கள், முஸ்லீம்களை பாதுகாத்தார்கள், முஸ்லீமாக வாழ்ந்தார்கள், முஸ்லீமாக மரணித்தார்கள், அப்படியே ஒரு ஒரு காலம் வரைக்கும். இப்படிப்பட்டவர்களைத்தான் நம்ம சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். இவர்களிடத்து இவர்களுடைய கருத்துக்களைத்தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? இப்ப இந்த கூட்டத்துக்கும், முர்த்ததாக மௌத்தா போன கூட்டத்துக்கும், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால கொல்லப்பட்ட கூட்டத்துக்கும் இடையில, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடைவெளி வித்தியாசம் இருக்கிறது. புரியுதுங்க? இது ரெண்டுத்துக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம். இந்த மக்கள் உண்மையிலேயே புரிய வேண்டும் என்று நினைத்தா இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இவர்களுடைய நோக்கம் உண்மையை புரிய வேண்டும் என்பது அல்ல. அவங்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது சஹாபாக்களை குறை சொல்லி தங்களை முன்னிலைப்படுத்தணும், தங்களுடைய கருத்தை புகுத்தி தங்களுக்கு மக்களை அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப சஹாபாக்களிடமிருந்து மக்களை துண்டித்து விட்டால், தாபியங்களிடமிருந்து இமாம்களிடமிருந்து மக்களை துண்டித்து விட்டால், அப்ப அடுத்து மக்களுக்கு ஒரே சோர்ஸ் மிஞ்சி இருக்கிறது குரான் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுல, குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுல நாம் மட்டும்தான். ஏன் சஹாபாக்கள கருத்தை ஏத்துக்காதீங்க? அபுபக்கர் உமர் எல்லாம் தப்பு பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இமாம்கள் தப்பு பண்ணிட்டாங்க, தூக்கி போடுங்க. தாபியன்கள் தப்பு பண்ணாங்க, தூக்கி போடுங்க. நாங்க தான் கரெக்டா புரியணும். அப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை. யாரை மட்டும்தான் பின்பற்றி ஆகணும்? இப்ப அவங்கள மட்டும்தான். கடைசியில் அவங்க சொல்றது மார்க்கம், அவங்க எதெல்லாம் மறுத்தாங்களோ அதெல்லாம் மார்க்கம் இல்லை. அப்ப ஹதீச மறுத்தாலும் மார்க்கம் இல்லை, குரானுக்கு மாற்று கருத்து சொன்னாலும் மார்க்கம் இல்லை, வேற வழி இல்லை, உங்களை கொண்டாந்து லாக் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த தரிக்கா இருக்குல்ல, தரிக்கா கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஷேக் பையத்து முரீத், பையத்தாகும் பொழுது ஷேக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஷேக் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது. ஷேக் 2 லிட்டர் சாராய பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஊத்துனாலும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன தப்பு பண்ணாலும் கேள்வி கூடாது. தொழுகாம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஹராமானது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா ஷேக் ஆகிட்டான். அப்போ அந்த மாதிரி கொண்டு வந்து வேற ஒரு வகையில் இவங்க இவங்களை லாக் பண்ணிடுறாங்க, தங்களுடைய ஃபாலோவர்ஸை. அப்போ முடிஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாமில் இருந்து பின்னால் மார்க்கத்தை விட்டு விலகி, புரியுதுங்களா, இறந்து போனவர்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்படுதே தவிர, யார் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து முஸ்லீமாக மரணித்தார்கள் அல்லவா, மார்க்கத்தை பாதுகாத்தார்கள் அல்லவா, அவர்களை பற்றி. அப்போ ஹதீஸ் கிதாபுகளில் சஹாபி என்று அறியப்பட்டு நம்ம படிக்கிறோம் பாருங்க, அபு ஹுரைரா, உமர், அபு சயீத் குதிரி, அம்மார் இப்னு யாசிர், கத்தாதா, அப்புறம் வந்து உபாதத் இப்னு சாமித்னு, இப்படி உசைத் இப்னு குதைர சஹாபாக்களுடைய பேர் படிக்கிறோம்ல, இவர்கள் அல்ல. அப்போ இந்த முட்டாள்கள் என்ன செய்கிறாங்க? இந்த சஹாபாக்கள் மேலே கொண்டு வந்து இந்த ஹதீஸை ஃபிட் பண்ணுறாங்க. யார் தீனை பாதுகாத்தார்களோ அவர்கள் மீது கொண்டு வந்து இந்த ஹதீஸை ஃபிட் பண்ணுறாங்க, அது தப்பு. யார் வந்து ஹதீஸ் கிதாபுகளில் ஹதீஸுகளை அறிவித்தவர்களாக மார்க்க கல்வியை போதித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சஹாபாக்களோடு இருந்து இஸ்லாமை பாதுகாத்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று வகையான வழிகட்ட கூட்டத்தார்கள் முர்த்ததாகி போனவங்களிடத்தில் ஜிஹாது செஞ்சு அவர்களில் பல பேரை இஸ்லாத்துக்கு திரும்ப கொண்டு வந்தாங்க. வர மறுத்தவங்களை வெட்டினார்கள் அல்லவா, அவங்கள தான் நம்ம யார் என்று சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சஹாபி என்பதற்குள்ள அர்த்தம் வேறு, நம்ம சஹாபி என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய அர்த்தம் என்பது வேறு. புரியுதா? இந்த அர்த்தத்தை வச்சுக்கொண்டு எல்லா சஹாபாக்கள் மேலேயும் இதை ஃபிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த குரானே இருக்காது. ஏன்? குரானில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் யாரை பற்றி பேசுது? அவங்க ஈமானில் உறுதியானவங்க, பலமானவங்க, அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான், அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிட்டான், அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் ஈமானை எழுதிட்டான், அவங்க தான் ஈமானுக்கு தகுதியானவர்கள், அவர்கள் முந்தியவர்கள் முதலாமவர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அல்லாஹுத்தாலா உறுதி செய்யும் பொழுது, அப்போ நீங்கள் இந்த ஒரு ஹதீஸை வச்சு சஹாபாக்களை நீங்கள் டேமேஜ் பண்ணலான்னு நினச்சா கடைசியில் என்ன இருக்காது? குரான் இருக்காது, குரான் சஹாபாக்கள்னு சொல்கிற ஒரு சமுதாயமும் இருக்காது. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த ஹதீஸ் ஹவுதுல் கௌசருடைய ஹதீஸில் சொல்லப்பட்ட உசைஹாபி எனது தோழர்களில் சிலர், புரியுதா, அல்லது அஸ்ஹாபி எனது தோழர்கள் என்று வந்திருக்கக்கூடியது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு பிறகு முசைலமாவோட போயிட்டாங்களோ, புரியுதா, அல்லது வந்து ஆசையினால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவங்க போயிட்டாங்களோ, அல்லது பயத்தினால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவங்க போயிட்டாங்களோ, ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தார்களோ, புரியுதா, அல்லது ரசூல்லாவுடைய காலத்திலேயே ரசூல்லாக்கு தெரியாமல் முனாஃபிக்குகளாக முஸ்லீம் என்ற போர்வையில் இருந்தார்கள் அல்லவா, அவர்களைத்தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுதே தவிர யாரை பற்றி அல்ல. யாரை இன்று நாம் சஹாபாக்கள் என்று அறிந்து அபூபக்கர், உமர், உஸ்மானு, தல்ஹா, அபு சயீது, ஜுபைரு, ஜாபிரு, அம்மாறு என்று நாம் ஹதீஸ் கிதாபுகளை படிக்கிறோம் அல்லவா, இவர்களை பற்றி அல்ல. குரானுக்கு விளக்க உரைக்குரியவர்களாக, ஹதீஸுக்கு விளக்க உரைக்குரியவர்களாக, மார்க்க சட்டங்களை போதித்தவர்களாக, சஹாபாக்கள் என்று ஜிஹாது செய்தவர்களாக நம்ம யாரை படிக்கிறோமோ அவர்களை பற்றி அல்ல. இதுதான் நியாயமான நீதமான கருத்து. இதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் கருத்து வச்சிங்கன்னு சொன்னால் கடைசியில் என்ன பிரச்சனையாகும்? குரானை குரானை நம்பவே முடியாமல் போயிடும். ஏன்னா அப்படிப்பட்டவங்க அறிவித்த சாதாரண அறிவிப்பை ஏற்றுக்க முடியாத போது குரானை அவங்க சொன்னதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஹதீஸ் எப்படி ஏற்றுக்க முடியும் கடைசியில்? இப்போ அபூ ஹுரைரா இவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாதுன்னா என்ன கதா? ஹதீஸ்களில் நீங்கள் பின்னாடி படிக்கும்போது சொல்லித்தரேன் சார். ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா இல்லையான்னு சொன்னால் அவரை அவருடைய பேச்சையும் எடுக்கக்கூடாது. எப்படி ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரையான்னு தெரியலன்னு வச்சுங்களேன், அவரை பற்றி வரலாற்று குறிப்பே இல்லைன்னா ஹதீஸ் மஜ்ஹூல், அறியப்படாத ஒருத்தர் அறிவித்த ஹதீஸ்ன்னு தூக்கி போட்டுருவோம். இப்போ வாழ்நாள் எல்லாம் ரசுல்லாவோடு இருந்து உயிரை கொடுத்து ஜிஹாது செஞ்சு வாழ்நாள் எல்லாம் ரசுல்லாவுக்கு பிறகு மார்க்கத்தை படித்து பரப்பி மௌத்து வரைக்கும் ஜிஹாது பண்ணிட்டு ஒருத்தர் மௌத்தா போகிறாரு இஸ்லாமை போதிச்சுட்டு, அவரை பற்றி உன்ட்ட கேட்கப்பட்டா எனக்கு தெரியாதுன்னா? அப்போ முதல்ல நீ முஸ்லீமாங்கிறதே உனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? இப்போ கேட்கப்படுதுங்க உங்கள்கிட்ட, ஹலீஃபா அபூபக்கரை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க, அவர் இஸ்லாமில் மௌத்தா போனாரா இல்லையான்னு சொல்கிறீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் முஸ்லீமே கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையாமா? விளங்கல. உமர் அது எல்லாம் உங்களை பத்தி கேக்குறீங்க, உமர் இஸ்லாத்துல மௌத்தா போனாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டா எங்களுக்கு தெரியலம்மாங்க. அவங்கள கேட்டா அவங்கள்ட்ட கேளுங்க, உமர் அது எல்லாம் சொர்க்கத்வாதியா இல்லையான்னு கேளுங்க, எங்களுக்கு தெரியாது மனு. என்ன ஆகும் கடைசியில? இது எதை ஏத்துக்கிட்டது எதை மறுத்தது? இந்த ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நூத்துக்கணக்கான ஹதீஸையும் நூத்துக்கணக்கான ஆயத்தையும் மறுத்தாச்சு. அதனால தான் ஏற்கனவே நான் ஒரு அடிப்படையில் சொன்னேன், ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மற்ற ஹதீஸுக்கும் கருத்து அந்த விளக்கம் முரண்படக்கூடாது, அதுதான் விளக்கம். அப்போ உங்களுடைய மன இச்சையின்படி இந்த ஒரு ஹதீஸை வச்சு சஹாபாக்களை டேமேஜ் பண்ணணுங்கிறது நோக்கமே தவிர ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்கிறது நோக்கம் கிடையாது.